சமயத் மெய் பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய் பொருள் இயேசுவே
அன்பான சகோதரனே சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
சந்ததம்வா வந்தனம் வந்தனம் யோவா நீ சந்ததம் சந்ததம் காவா விந்தையாய் உனை பணிந்தேன் சத்யவேதா யேசுநாதா விந்தையாய் உனை பணிந்தேன் சத்யவேதா யேசுநாதா ஆசையாகினே கோவே உனக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே ஆசையாகினே கோவே உனக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே ரட்சகா இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே ரட்சகா ஆசையாகினே கோவே உனக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே ஆசையாகினே கோவே உனக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே.
டிரான்ஸ்வல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கருத்தோடு தொடர்ந்து கேட்டு குறிப்பெடுத்து உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள் பயனாக்கிக் கொள்வதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர்களிய நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 8 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 8 வசனம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இந்த உருக்கமான அன்பு இருந்தது என்பது எப்படி நமக்கு தெரியும்? புதிய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாசிக்கிறேன் மத்தேயு 9 அதிகாரம் 36 வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அந்த ஜனங்கள் யூத ஜனங்கள். அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியாய் வழிநடத்தக்கூடிய மெய்ப்பன் ஒருவரும் இல்லை என்பதை அவர் பார்க்கும்பொழுது அவர் உள்ளம் உருகினார். அவர் மனது உருகியது. இதுதான் பிரியமானவர்களே ஆத்தும பாரம் என்பது. கர்த்தரை அறிந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டியவர்கள் வழிநடத்த ஆட்கள் இல்லாமல் இருக்கும்பொழுது அதை கவனிக்கும் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே வர வேண்டியதுதான் இந்த மனதுருக்கம், இந்த பாரம். இதுதான் அப்போஸ்தலனாய் பவுலுடைய வாழ்க்கையிலேயும் இருந்தது என்கிறார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சியாயிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 14 வசனத்தை பார்ப்போம் என்றால், அங்கே வியாதியஸ்தராகிய அநேகரை பார்த்தபொழுது இயேசு மனதுருகினார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல மத்தேயு 20 அதிகாரம் 34 வசனத்தை பாருங்கள். அங்கே பார்வையற்ற சகோதரர்களை கண்டபொழுது அவர் மனதுருகினார். மேலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 41 வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, குஷ்டரோக வியாதினாலே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனை கண்டபொழுது அவன் மேல் மனதுருகி அவனை தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டியது இந்த மனதுருக்கம். இது வியாதியாய் இருப்பவரை பார்க்கும்பொழுதோ ஆத்ம வாழ்க்கையிலே கர்த்தரை கண்டுகொள்ளாமல் மெய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல இருப்பவர்களை காணும்பொழுதோ நாம் மனதுருகி செயல்பட நம்மை தூண்டுகிறதாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே என்று சொல்லும்பொழுது பவுல் அப்போஸ்தலனுக்கு பிலிப்பியர் மேல் உண்டாயிருந்த அன்பானது அறிவின் அடிப்படையிலே உண்டானதல்ல, உணர்வின் அடிப்படையிலே உண்டான அன்பு என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். பிலிப்பியர் 1 அதிகாரம் 9 வசனம் பாருங்கள். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும். நாம் எல்லா விசுவாசிகளையும் கிறிஸ்துவுக்குள் நேசிக்க வேண்டும். சில விசுவாசிகளை நேசிக்க வேண்டும் என்பது கடினமானதுதான். நம்முடைய நண்பர்களிலேயும் கூட சிலரை நேசிப்பது எளிதானது ஒன்றல்ல. நேசிக்க கூடாதவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? அறிவிலும் எல்லா உணர்விலும் நாம் நேசிக்க வேண்டும். இப்படி கூறுவதனாலே நம்முடைய அன்பை கட்டுப்படுத்த தேவையில்லை என்று எண்ணக்கூடாது. ஞானத்தோடும் கவனத்தோடும் நேசிக்க வேண்டும். இன்று பல இடங்களிலே சிலர் மிக அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களிலே வாஞ்சியுள்ளவர்களைப் போல அல்லது இயேசு கிறிஸ்துவை புதிதாக இரட்சகராக ஏற்றுக்கொள்வதைப் போல நாடகமாடிவிட்டு தொடர்ந்து தங்களுடைய பண தேவையை குறித்து பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலே அறியாமையினாலே அன்பு செலுத்தி ஏமாற்றம் அடைந்த பல ஊழியர்கள் உண்டு. அன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆராதனைக்கான எல்லா ஆயத்தங்களும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்களை வரவேற்று வசதியாக உட்கார வைக்கும் தன்னார்வ பணியாளர்கள் மிக உற்சாகத்தோடு தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தார்கள். ஆலயத்திலே இதை தூரத்திலிருந்து போதகர் கவனித்துக் கொண்டிருந்தார். அன்று ஒருவர் புதிதாக மிக சிறப்பாக உடையணிந்து ஆலயத்தின் முன்பகுதியின் வாசல் வழியாய் உள்ளே நுழைந்தார். இருக்கையை காட்டுவதிலே உதவி செய்த தன்னார்வ பணியாளர் ஒருவர் அவரை வரவேற்று விசாரித்து வசதியான ஒரு இடத்திலே அமரச் செய்தார். ஆராதனை தொடர்ந்து நடைபெற்றது. செய்தி வேளையிலே இவர் மிகவும் கவனமாக செய்தியை கவனிப்பதை குறித்தும் அர்ப்பணிப்பின் ஜப நேரத்திலே மிகவும் கரிசனையோடு முன்னாலே வந்து தன்னை அர்ப்பணித்ததையும் போதகர் கண்டார். ஆராதனை முடிந்து எல்லாரும் ஒவ்வொருவராக கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் இந்த புதிய நபரோ யாரையோ சந்திக்க வேண்டும் என்பது போல பின்தங்கி நின்று கொண்டிருந்தார். இதை கவனித்த ஒரு சிலர் அவரை அழைத்து போதகரிடத்திலே கொண்டு வந்துவிட்டார்கள். போதகரிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அந்த நாளின் செய்தி தனக்கு எவ்வளவோ ஆசீர்வாதமாயிருந்ததென்றும் தான் கர்த்தரை முதல் முறையாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டதாகவும் விபரமாக கூறினார். போதகரும் மிக உற்சாகத்தோடு அவரோடு ஜெபித்து முடித்து அவர் கடந்து செல்வார் என்று எண்ணியபொழுது மேலும் சற்று நேரம் அவர் தாமதித்ததை போதகர் கவனித்து, ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அருகில் இருக்கிற ஒரு விடுதியிலேதான் தங்கியிருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய பெட்டியை மீட்டு நான் ஊர் திரும்ப வேண்டுமென்றால் எனக்கு 200 ரூபாய் குறைகிறது என்று கூறி போதகர் தனது தேவையை சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்பொழுதுதான் கர்த்தரை அறிந்திருக்கிறார் என்ற உற்சாகத்திலே போதகரும் அவருக்கு தேவையாயிருந்த பணத்தை கொடுத்து அனுப்பினார். 2 நாட்கள் உருண்டு ஓடியது. வாரத்து நாளிலே அவர் மற்றொரு போதகரை சந்தித்தபொழுது தனது அனுபவத்தை மிக மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அந்த போதகர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அதே மனிதர் அதற்கு முந்திய ஞாயிறன்று தனது ஆலயத்திலே பங்கு பெற்றதாகவும் இதே விதமாய் நாடகமாடியதாகவும் அவர் கூறி வேதனைப்பட்டார். பிரியமானவர்களே, அன்பு செலுத்துவதிலேயும் கவனமாயிருக்க வேண்டும். உத்தமமானவைகளையே ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய அன்பு இருக்க வேண்டுமே ஒழிய பொய்யான காரியங்கள், நம்மை ஏமாற்றும்படியாக கூறிய காரியங்களை கேட்டு அன்பினாலே நாம் ஏமாற்றப்பட அனுமதிக்கக்கூடாது. மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்று கூறியதனாலே அவர்கள் கேட்பது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. கர்த்தருடைய பெயரை சொல்லி அநேகரை ஏமாற்றுகிறவர்களும் இன்று உண்டு. அப்போஸ்தலன் யோவான் இதை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். நாமும் அன்பு கூறுவதிலே கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாக பெருக வேண்டும். ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, ஒவ்வொரு நாளும் அவர் கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே, நான் இன்று பல புதிய நபர்களை சந்திக்கப் போகிறேன். அவர்களை எனக்கு தெரியாது. சிலருக்கு நான் உதவியாக இருக்க முடியும். சிலர் என் முதுகிலே கத்தியையும் வைக்க முடியும். இப்படிப்பட்ட இருவருக்கிடையிலே மனிதர்களை இனம் கண்டுகொள்ளும் கிருபையை எனக்கு தாருமாண்டவரே என்று ஜெபிப்பாராம். ஊழியராயிருக்கிற விசுவாசிகளாயிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட ஜெபத்தை அனுதினமும் செய்வது சிறந்தது. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 1:10 தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. பிலிப்பியர் 1:9-10 போல அப்போஸ்தலன் பிலிப்பி சபையாருக்காக செய்யும் ஒரு விண்ணப்பமாயிருக்கிறது. முதலாவது, அவர்கள் உண்மை உள்ளவர்களை மாத்திரம் ஒப்புக்கொள்ளத்தக்க அவர்கள் அன்பானது அறிவிலும் இன்னும் எல்லா உணர்விலும் அதிகமதிகமாய் பெருக வேண்டும் என்று ஜெபித்தார். இந்த வசனத்திலே தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த நீதியின் கனிதான் பிரியமானவர்களே ஆவியின் கனி. ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவரே இந்த கனியை பிறப்பிக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று கலாத்தியர் 5:22-23 நாம் படித்திருக்கிறோம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி காணப்படும் பொழுது இதனால் தேவனுக்கு மகிமையும் துதியும் எப்படி உண்டாகிறது? முதலாவது, அந்த விசுவாசியே தூய ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கனியை தந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறவனாக கர்த்தரை துதிக்கிறவளாய் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி வெளிப்படும் சூழ்நிலைகளிலே சுற்றியிருக்கும் விசுவாசிகள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? பல சாட்சி நேரங்களிலே பல கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்கினார்கள் என்பதை குறித்து சொல்ல நாம் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட வேளைகளிலே அந்த விசுவாசிகளுக்காக அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஆவியின் கனியை குறித்து நாமும் தேவனுக்கு மகிமையையும் துதியையும் செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த இடத்திலே இரண்டு காரியங்களை நாம் உணர வேண்டும். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நீதியின் கனிகளை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் கனிகளை ஆவியின் கனியை நாம் பார்க்கும்பொழுது நாம் உண்மையாகவே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் அன்பு மற்றவர்கள் காணக்கூடிய விதத்திலே பிரதிபலிக்கிறதா? எப்பொழுதும் நாம் சந்தோஷமாயிருக்கிறோமா அல்லது முறுமுறுத்துக் கொண்டும் துக்க முகத்தோடும் காணப்படுகிறோமா? நம்முடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாயிருக்கிறது? எல்லாம் நன்றாயிருக்கும் பொழுது காணப்படக்கூடிய சமாதானம் நம்மில் இருக்கிறதா, அல்லது நம்மை சுற்றி புயல் வீசினாலும் இயேசு வாக்களித்த அவருடைய சமாதானத்தினாலே ஆளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? நெருக்கமான வேளைகளிலே கூட நம்மை கவனிக்கிறவர்கள் இந்த சகோதரன் அல்லது இந்த சகோதரி எவ்வளவு பொறுமையாயிருக்கிறார்கள் கவனித்தீர்களா என்று கர்த்தரை துதிக்கிறார்களா? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவை உள்ளவர்கள் கஷ்டங்களின் மத்தியிலே இருப்பதை கவனிக்கும் பொழுது அவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே உண்டாகிறதா? நம்முடைய நற்குணத்தை குறித்து மற்றவர்கள் பேசிக் கொள்வார்கள் என்றால் உண்மையாகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். தேவை உள்ள சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோமா அல்லது பதறுகிறவர்களாயிருக்கிறோமா? விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானுள்ளே, இச்சை அடக்கத்தையும் குறித்து சற்றே எண்ணி பாருங்கள். இந்த காரியத்திலாவது அளவுக்கு அதிகமான ஆசை நிறைந்தவர்களாய் தவறான வழிகளிலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயலுகிறோமா, அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? பிலிப்பி சபை மக்கள் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனிகளினாலே நிறைந்தவர்களாயிருக்க பவுல் வாஞ்சித்தார். எனவேதான் அதற்காக அவர்களுக்காக கருத்தோடு ஜெபிக்கிறார். நாம் அறிந்திருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த நீதியின் கனி, இந்த ஆவியின் கனி காணப்படுவதற்காக நாமும் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். பிலிப்பியர் 1:11 வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பிலிப்பி சபையாரை குறித்து எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரங்களை பவுல் ஏறெடுத்தாலும் மிக கரிசனையோடு இந்த காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறவராயிருக்கிறார். அவர் துப்புரவானவராக என்று சொல்லும்பொழுது ஆங்கிலத்திலே சின்சியர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கான லத்தீன் வார்த்தை எந்த மெழுகும் இல்லாத என்ற பொருளுடையதாயிருக்கிறது. ரோமர்கள் உலக வல்லரசாய் இருந்த காலத்திலே உறுதியானவர்களாகவும் கொடூரமானவர்களாயும் இருந்தார்கள். கிரேக்க நாட்டு மகத்துவமான பொக்கிஷங்களை அளித்தார்கள். அவர்களது செயல்களின் விளைவுகளை இன்றைக்கும் சின்ன ஆசியாவிலே நாம் பார்க்க முடியும். உதாரணமாக எபேசு பட்டணத்தில் இருந்த தியானாளின் ஆலயம். இன்னும் கிரேக்க ராஜ்யத்தின் மகத்துவமான கலைப்பொருட்கள் நொறுக்கப்பட்டன. பின்னர் ரோமானியர்கள் கலைகளை பாராட்ட கற்றுக்கொள்ளும் அளவு வளர்ந்த பின்னர் அந்த கிரேக்க சிற்பங்களையெல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட வேளையிலே உண்மையற்ற வியாபாரிகள் உடைந்த சிற்பங்களையும் எடுத்து அங்கே கீறல் விழுந்திருந்த இடங்களிலே குழியான பகுதிகளிலே மெழுகை வைத்து அடைத்து விட்டார்கள். அதற்கு அதிக விலை கொடுத்து யாராவது வாங்கி சென்று தங்கள் தோட்டத்திலே வைப்பார்கள் என்றால் சில நாட்களிலே வெயிலின் அகோரத்தினாலே அந்த மெழுகு உருகி வெளியேறிவிடும். அப்பொழுது அந்த சிற்பம் குறைவுபட்டதாய் உடைபட்டதாய் இருப்பது தெரியவரும். எனவே பின்னான காலங்களிலே மெழுகு எதுவும் வைக்கப்படாத சிற்பங்கள் என்பதை தெரிவிப்பதற்காக சின்சியர் என்கிற வார்த்தையை நல்ல சிற்பங்களின் மேலே எழுதி வைத்து வியாபாரம் செய்தார்கள். அதாவது எந்த குறையும் அற்றது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. எனவே பவுலப்போஸ்தலனும் பிலிப்பி சபை மக்களை பார்த்து, நீங்கள் துப்புரவானவர்களாக இருங்கள், குறைவற்றவர்களாக இருங்கள் என்கிறார். மேலும் அவர்கள் இடரலற்றவர்களாயும் இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறார். நல்ல விசுவாசிகளை குறித்தும் தவறான காரியங்கள் சொல்லப்படலாம். ஆனால் சொல்லப்படும் தவறான காரியங்கள் அந்த சகோதரனுடைய அல்லது சகோதரியுடைய வாழ்க்கையிலே உண்மையா இல்லாதபடி அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது முக்கியமானது. அவர்களை குறித்து இடரலான வார்த்தைகளை எத்தனையோ பேர் பேசலாம். ஆனால் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கும் வாழ்க்கை வாழ்கிறவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் இரண்டாவது முறை வரப்போகிறார். இந்த அவருடைய வருகையை குறித்து விசுவாசிகள் எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை வரை வெளிச்சத்தில் நடப்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அதுதான் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருப்பது என்பதாகும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பிலே எப்படி இருக்கிறோம்? மற்றவர்கள் நம்மை பார்க்கும்பொழுது தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை நம்மிலே காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே குறைவற்றவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாமும் விசுவாசிகள் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கும்பொழுது இந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் கருத்துள்ளவர்களாய் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறவர்களை அன்பின் ஆண்டவரே, பிலிப்பி சபை மக்களை குறித்து பவுலப்போஸ்தலனுக்கு இருந்த பாரத்தைப் போல விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் அந்த சபையின் போதகருடைய வாழ்க்கையிலே இருக்கிற கரிசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பல ஊழியக்காரர்கள் தங்கள் திருச்சபையும் இப்படிப்பட்ட குணநலன் உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் ஐயா. அவருடைய ஜெபத்தை நீர் கேட்டு அந்த திருச்சபை மக்கள் இப்படிப்பட்ட குணநலன்களை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க நீர் கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நாங்கள் குறைபற்றவர்களாய் காணப்படுகிறோம், எந்த பகுதியிலே மெழுகை மூடி நாங்கள் மாயையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களையும் உண்மை உள்ளவர்களாக பூரணமுள்ளவர்களாக மாற்ற தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
தேவன் மோகந்தூனை தாரங்கீகரிக்க செய்யவும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் பல கடிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஏசாயா 54:12.